உலக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையும் அவரது வருகையையும் எதிர்நோக்கி இருக்கின்றோம். எந்த அளவுக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம், நம்மையே நாம் தயாரித்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து பிறப்பு என்றாலே அனைவரது மனங்களிலும் மகிழ்ச்சிதான். இதன் அடையாளமாக ஆலயங்களிலும் வீடுகளிலும் அற்புதமாக குடில் அமைக்கின்றோம். இவ்வளவு தயாரிப்பு கண்ணும் கருத்துமாக பல நாட்களுக்கு முன்பாகவே நெல் முளைக்க வைத்து முளைப்பாரியை குடிலில் வைக்கின்றோம். மண்ணை பதப்படுத்தி நீர்தளித்து நெல் விதைத்து தளிர் விடுவதை வாஞ்சியோடு நாம் நோக்குகின்றோம். இயேசு பாலனை நமது உள்ள குடிலில் பிறக்க செய்ய நமது மனதை பண்படுத்துகின்றோமா? அன்பை பாசத்தை கருணையை மனதிலே விதைத்திருக்கின்றோமா? மகிழ்ச்சியை நாம் அறுவடை செய்திருக்கின்றோமா? கிறிஸ்து பிறப்பு தயாரிப்பில் நாம் நிச்சயமாக சுய பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். கிறிஸ்து பிறப்பு தயாரிப்பு என்பது எதை உணர்த்துகின்றது? அது வழக்கமாக வருகின்ற ஒரு விழா போலத்தானா? அன்புக்குரியவர்களே, இதை சொல்லுகின்றார்கள், ஆலயம் சென்று திரும்புகின்ற நீரானது புனித நீராக மாறுகிறது, தீர்த்தமாக மாறுகிறது. ஆலயம் சென்று திரும்புகின்ற உணவானது பிரசாதமாக மாறுகிறது. நம்முடைய கிறிஸ்தவ முறையிலே, கத்தோலிக்க கிறிஸ்தவ முறையிலே பார்க்கின்றோம், ஆலயம் சென்று திரும்புகின்ற அப்பமானது இறைவனுடைய திரு உடலாக மாறுகிறது. ஆலயம் சென்று திரும்புகின்ற திராட்சை ரசமானது இறைவனுடைய திரு ரத்தமாக மாறுகிறது. ஆனால் எந்த மாற்றமும் இல்லாமல் வெளியே வருகின்றான் பக்தன், ஒரு மனித ஜீவராசி. அன்புக்குரியவர்களே, பவுலடியார் குலோசேயருக்கு எழுதிய மடலில் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 12-21 முடிய பகுதியிலே அவர் குறிப்பிடுகின்றார், கருணையையும் இரக்கத்தையும் நாம் அணிந்து கொள்ள வேண்டும், தாழ்ச்சியையும் பொறுமையையும் அணிந்து கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் மன்னிக்க முடியுமோ அங்கெல்லாம் மன்னியுங்கள், எப்போதெல்லாம் மன்னிக்க முடியுமோ அப்போதெல்லாம் மன்னியுங்கள். பெரிய மாணவர்களே, நாம் அன்பு பாரம்பரியத்திலே வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள். பிறரை அவர்கள் இருக்கும் நிலையிலேயே ஏற்றுக்கொண்டு மன்னித்து அன்பு காட்டுவது இயேசு பெருமானிடம் நாம் கற்றுக்கொண்ட குணநலன் அல்லவா? மன்னிப்பை பற்றி பார்க்கின்ற பொழுது பிரதிபலன் எதிர்பார்த்து மன்னிப்பது மன்னிப்பு ஆகாது, பிரதிபலன் எதிர்பார்த்து அன்பு செய்வது அன்பு ஆகாது. உதாரணமாக ஆங்கிலத்திலே கூறுகின்றார்கள், ஆஸ் யூ சோ சோ யூ ரீப், எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்கிறோம். வினை விதைத்தால் வினை, திரை விதைத்தால் திணை என்பதை குறித்து நன்மை தனத்தை நாம் விதைத்தோம் என்றால் நன்மையை அறுவடை செய்வோம், தீமையை விதைத்தோம் என்றால் தீமையைத்தான் அறுவடை செய்ய முடியும். இதை அப்படியே பாடமாக கொண்டு நான் இவருக்கு நன்மை செய்தேனே, ஆனால் அவர் எனக்கு தீமை அல்லவா செய்துவிட்டார் என்று, இதெல்லாம் ஒரு தத்துவ கணக்கு தான், உதவாத தத்துவம் என்கிறார்கள் சிலர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்வோம் என்றுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர, எங்கே விதைத்தோமோ அங்கே அறுவடை செய்தோம் என்பது அல்ல, யாருக்கு செய்தோம் என்பது அல்ல. மாறாக தொடர்ந்து பிரதிபலன் எதிர்பார்க்காமல், பதிலுக்கு பதில் நன்மை விளையும் என்று எதிர்பார்க்காமல், முறையான விதத்தில் நன்மையை செய்து கொண்டே செல்வதுதான் ஒரு மனித பாங்கு, கிறிஸ்தவ முறையிலே வளர்ந்த ஒரு மனித பாங்கு. கணக்கிடாமல் மன்னிப்பது, நிபந்தனை இல்லாமல் அன்பு செய்வது, அதுதான் உள்ளம் என்னும் குடிலை புனிதமாக்கும். இறை இயேசுவிடமிருந்து நாம் மன்னிக்கின்ற மனதையும் தாழ்ச்சியும் கருணையும் நிறைந்த அன்பு உள்ளத்தையும் பெற்றெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே மன்னிக்கின்ற மனம், அன்பு நிறைந்த நெஞ்சம் கிறிஸ்துவின் பிறப்பை வரவேற்க நம்மை ஆயத்தப்படுத்தும் அற்புதமான முயற்சிகளாகும். பிரியமானவர்களே, கிறிஸ்துமஸ் விழா என்பது ஒரு தெய்வ குழந்தை பிறந்த நிகழ்வு என்று மட்டும் நாம் சுருக்கிக் கொள்ள முடியாது. கிறிஸ்து இயேசுவின் பிறப்பு என்பது மனிதத்தின் முழுமையை வெளிப்படுத்தவும், மனிதம் புனிதமானது என்பதை நிலைநிறுத்தவும், இந்த உலகில் அன்பும் மகிழ்ச்சியும் சமாதானமும் இறைமையும் வாழ்வாங்கு வாழ முடியும் என்ற நம்பிக்கையின் விதையை விதைக்கின்ற பிறப்பாகத்தான் அமைகிறது. அதுதான் கிறிஸ்து பிறப்பு விழா என்கின்ற அர்த்தம். கிறிஸ்து பிறப்பு தயாரிப்பின் காலத்தில் நாம் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து பிறப்பு தயாரிப்பின் காலத்திலே அன்னை மரியாள், அவளுடைய மனநிலை நமக்கு தேவை. இறைவனால் இறை தூதரால் மங்கள வார்த்தையை பெற்றுக்கொண்ட அன்னை மரியாள் அந்த மகிழ்ச்சியை தனக்கானதாக மட்டும் வைத்துக் கொள்ளவில்லை, மாறாக தனது உறவினரான எலிசபெத்தை சென்று சந்தித்து உதவிகள் பல புரிந்து தனது மகிழ்ச்சியை அவரோடு பகிர்ந்து கொள்கின்றார். இறைவன் இயேசு என்னும் அருட்பெரும் செல்வம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அருளை ஆனந்தத்தை, மீட்பின் நற்செய்தியை நாமும் முழுமையாக அனுபவிக்க வேண்டும். பிறருக்கும் அந்த மகிழ்ச்சியை எடுத்து செல்ல வேண்டும். நம்முடைய குடும்பத்தில், உறவினர்கள் மத்தியில், இறை சமுதாயத்தில், பணிபுரிகின்ற தளங்களில் உள்ளவர்களிடம், அவர்களோடு பழகுகின்ற பொழுது அவர்கள் அனைவருமே ஏதோ ஒரு விதத்தில் கிறிஸ்து எனும் அருட்பெரும் ஜோதியை நம்மிடமிருந்து உணர வேண்டும். நமது எண்ணம், சொல், செயல், சிந்தனை, உணர்வுகள், உறவுகள் இவற்றில் கிறிஸ்து எனும் மாபெரும் நற்செய்தி வெளிப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து எனும் சாயல் நம்மிடம் வெளிப்படுவதை மற்றவர்கள் உணர வேண்டும். அதற்காக நாம் நம்முடைய இதயங்களை கண்படுத்த வேண்டும். திருவருகையின் காலம் பகிர்வின் காலமாகவும் இருக்கிறது. 2000 வருடத்துக்கு முன்பே திருமுழுக்கு யோவான் பகிர்வை வலியுறுத்துகின்றார். பேராசையிலிருந்தும் வளங்களை சீனலமாக தனக்கு மட்டுமே வேண்டும் என்றும் குவித்து வைக்கின்ற அந்த மனநிலையை நாம் விட்டுழிக்க வேண்டும். எந்த விதத்திலும் அநீதிக்கு துணை போக மாட்டோம். பிறரது வளமையை அபகரித்துக் கொள்ள மாட்டோம் எனும் உறுதி தேவை. பிறரது வளங்கள் என்பது, வளமை என்பது பிறரது மகிழ்ச்சி, பாதுகாப்பு, பதவி, உறவு இவற்றை அபகரித்துக் கொள்ளவோ அதற்கு தடையாகவோ நாம் இருக்க மாட்டோம் என்ற நீதியின் நிலைப்பாடுதான். இன்பமயமான இந்த உலகம் நாம் பாதுகாப்பாக, வளமையாக, நலமோடு, மகிழ்வோடு வாழ உகந்த நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலைகளை உள்ளடக்கியது. இதற்கு தடையாக இருக்கின்ற எதிர்மறை கருத்துக்களை, சித்தாந்தங்களை நாம் தவிர்க்க வேண்டும். என்று கூறுகிறது, எப்படியும் வாழ்ந்துவிடலாம் என்பது வாழ்க்கை அல்ல. மாறாக இறை மதிப்பீடுகளின்படி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வரையறுத்துக் கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கை. அருள் உலகம், பொருள் உலகம் என்று இரண்டு நிலைகளை வேறுபடுத்திக் கூறுகின்றார்கள். அருள் உலகம் என்பது இறை மதிப்பீடுகளை உள்ளடக்கியது. அன்பு, நீதி, சமத்துவம், புரிந்து கொள்ளுதல், விட்டுக் கொடுத்தல், மன்னித்தல் இதை உள்ளடக்கியது அருள் உலகம். பொருள் உலகம் என்பது இரு உலக மதிப்பீடுகளை உள்ளடக்கியது. நான் மட்டும் வாழ்ந்தால் போதும், எப்படியும் வாழ்ந்து விடலாம், யாரை பற்றியும் கவலை இல்லை, நான் மட்டும் வளமையாக இருந்தால் போதும் என்ற ஒரு விதமான சுயநல போக்கு அது இரு உலக மதிப்பீடு. அது நிலையான இன்பத்தை, நிலையான மகிழ்ச்சியை தந்துவிட முடியாது. அந்த பிரியர்களே, இரு உலக மதிப்பீடுகளை விடுத்து அருள் உலக மதிப்பீடுகளான அன்பையும் நீதியையும் கருணையையும் தலைக்க செய்வதுதான் உண்மையான கிறிஸ்து பிறப்பு தயாரிப்பு. எனவே கிறிஸ்து என்கின்ற ஒளியை உணர்ந்து கொள்ளவும், அருள் பெறும் ஜோதியாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும், கிறிஸ்துவின் ஒளியாகவே மாறி, அவரது ஒளி கிளம்புகளாக மாறி உலகத்திற்கு ஒளியூட்ட நாம் நம்முடைய உள்ளங்களை பண்படுத்துவோம். இனிய கிறிஸ்து பிறப்பு மனநிலையை அனுபவிக்க நாம் ஆயத்தமாவோம். ஆமென்.